அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 25 நாள் சனிக்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பெயரில் உள்ள திட்டங்களின் பெயர்களை மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கோரியிருப்பது குறித்த செய்தி.
அவருடைய பெயரில் பல திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் அல்லது புதிய திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைத்து அந்த பணிகளை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரக்கூடாது. அதை உடனடியாக இந்த அரசு தடுத்தாக வேண்டும்.
இலங்கையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தப்படி சம்பளம் வழங்கப்படாதது குறித்த செய்தி. மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பருதி மற்றும் மாலதி.
சிரியாவின் ஹோம்ஸ் நகரில் அரசு தரப்பின் 2 பாதுகாப்பு அரண்களை தற்கொலை படையாளர்கள் தாக்கியதில் இராணுவத்தின் உள்ளூர் புலனாய்வு தலைவர் உட்பட டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 5 தற்கொலையாளர்கள் ஈடுபட்டதாக சிரியாவில் அல்கொய்தாவுடன் தொடர்புடைய அமைப்பின் தலைமையிலான தயிர் அல் ஹஷாம் எனும் கிளர்ச்சி கூட்டணி தெரிவித்தது. இதற்கு வெளிப்படையான பதிலடியாக நகரில் எதிர்த்தரப்பினரின் வசம் இருக்கும் பகுதிகளில் அரசு தரப்பு வான்வழி தாக்குதல்களை நடத்தினாலும் கிளர்ச்சியாளர்கள் தயிர் அல் ஹஷாம் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இல்லை என்று நம்பப்படுகிறது.
வடகொரிய தலைவரின் ஒன்றுவிட்ட சகோதரர் கொலையில் கைது செய்யப்பட்ட இந்தோனேஷிய பெண் தான் குற்றமற்றவர் என்று மீண்டும் தெரிவித்துள்ளார். சிட்டி ஐஷியா என்ற அந்த பெண்ணை இந்தோனேஷிய தூதரக அதிகாரிகள் மலேசிய தலைநகரில் சந்தித்தனர். நகைச்சுவை நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கிம் ஜாங் நம்மின் முகத்தில் குழந்தைகளுக்கு பூசும் எண்ணெயை பூசச் சொல்லி சிட்டி ஐஷாவுக்கு $90 வழங்கப்பட்டதாகவும் அதை விளையாட்டு என்று நம்பி அதில் அவர் பங்கேற்றதாகவும் செய்தியாளர்களை சந்தித்த மலேசியாவிற்கான இந்தோனேஷியாவின் துணை தூதுவரான ஆண்ட்ரியானோ எர்வின் கூறியுள்ளார். பேரழிவு ஆயுதமாக ஐநா மன்றம் வகைப்படுத்தி உள்ள நரம்பு மண்டலத்தை தாக்கும் மிகுந்த நச்சுத்தன்மை கொண்ட VX வேதிப்பொருளை பயன்படுத்தி கிங் ஜாம் நம் கொல்லப்பட்டதாக சோதனை முடிவுகள் தெரிவிக்கின்றன.
வங்கதேசத்தில் ஊதியம் தொடர்பான விவகாரங்கள் காரணமாக கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட ஆயத்த ஆடைத்துறை ஊழியர்களை அந்த நாட்டு அரசு தற்போது விடுவிப்பதாக உலக தொழிற்சங்கமான இண்டஸ்ட்ரியால் கூறியுள்ளது. ஊதிய உயர்வு கோரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 1000 ஆயத்த ஆடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 34 பணியாளர்களும் உள்ளூர் தொழிற்சங்க தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். டாக்காவில் விரைவில் நடைபெறவிருக்கும் முக்கியமான வணிக உச்சி மாநாட்டு ஒன்றில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா முக்கிய பேச்சாளராக கலந்து கொள்ளவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
ஜிம்பாப்வே அதிபர் ராபர்ட் முகாபே 93வது பிறந்தநாளை கொண்டாடினார். புலாவாயோவின் புறநகர் பகுதியில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் அரசு ஆதரவாளர்கள் 1000 கலந்து கொண்டனர். ஜிம்பாப்வேயில் கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவும் நேரத்தில் ஒரு வார காலம் நீடிக்கும் ஆடம்பர பிறந்தநாள் கொண்டாட்டங்களை ஆர்வலர்கள் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் விமர்சித்துள்ளனர்.
ஈராக்கில் மொசுல் நகரை கைப்பற்றும் நோக்கில் நடைபெற்று வரும் போரில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த முன்னணி குர்திஷ் பெண் செய்தியாளர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். முன்னதாக மேற்கு மொசுலின் உள்பகுதிகளில் ஈராக்கிய படைகள் தீவிரமாக முன்னேறி வருகின்றன. ஆனால் IS போராளிகளின் கடுமையான எதிர்ப்பு அந்த வேகத்தை குறைத்துள்ளது. ஆயுத மீதிய ஆளில்லா விமானங்கள், கார் வெடிகுண்டுகள் மற்றும் ஸ்னைப்பர் துப்பாக்கிகளை கொண்டு IS குழுவினர் பதில் தாக்குதல்களை நடத்தி வருவதாக ஈராக் ராணுவ தளபதி ஒருவர் கூறியுள்ளார்.
வட ஆப்கானிஸ்தானில் உள்ள
செய்தியை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் தமிழக கண்ணோட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பெயரில் உள்ள திட்டங்களின் பெயர்களை மாற்ற வேண்டும் என்றும் அரசு அலுவலகங்களில் அவரது புகைப்படங்களை அகற்ற வேண்டும் என்றும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக செயல் தலைவருமான MK Stalin வலியுறுத்தியுள்ளார். அது குறித்த செய்தியை தொகுத்து தருகிறார் முரளிதரன்.
மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் என்பதால் அவரது பெயரில் புதிய திட்டங்களை துவக்கக்கூடாது, அரசு கட்டடங்களுக்கு அவரது பெயரை வைக்கக்கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் MK Stalin வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதாவின் 69வது பிறந்தநாளையொட்டி நேற்று தமிழக அரசின் சார்பில் 69 லட்சம் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி துவக்கி வைத்தார். இந்நிலையில் இன்று காலையில் தமிழக தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை நேரில் சந்தித்த MK Stalin அரசு பணத்தில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரது பெயரில் திட்டங்களை துவக்கக்கூடாது என்று கோரி மனு அளித்தார். இதற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த நிலை தொடருமானால் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கும் என்றும் குறிப்பிட்டார்.
மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவர் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டு மறைந்துவிட்ட காரணத்தால் சிறைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய பெயரில் பல திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தால் அல்லது புதிய திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைத்து அந்த பணிகளை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரக்கூடாது. அதை உடனடியாக இந்த அரசு தடுத்தாக வேண்டும்.
குற்றவாளிகளின் பிறந்த நாளுக்கு மக்களுக்கு இனிப்புகளை வழங்குவது வேடிக்கையானது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.
தலைவர்களுடைய பிறந்த நாள் வருகிற போது சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இனிப்பு வழங்க கொண்டாடி வருவதை தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய கைதிகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற நிலையில் வெளியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது.
ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் ஜெயலலிதாவின் பெயரை அரசு திட்டங்களில் இருந்து நீக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினும் இதனை வலியுறுத்தியுள்ளார்.
முரளிதரன். அதே நேரத்தில் மு க ஸ்டாலின் கோரிக்கை ஏற்கக்கூடியதா என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
படம் இருக்கிறது இல்லாட்டா ஸ்டாச்சு வைக்கிறது, இதுக்கெல்லாம் சில விதிமுறைகள் இருக்கிறது. தமிழ்நாடு அரசினோட விதிமுறைகளை பார்த்து அதுல வந்து இந்த மாதிரி கன்விக்ட் ஆனவங்களுக்கு வந்து படத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இருக்கும், நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்க சீஃப் செக்ரட்டரி அதை அனலைஸ் பண்ணி அவங்க வந்து பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் கிட்ட டு செக் இட் அப். ஏன்னா இது வந்து அல்டிமேட்லி இட் இஸ் அ கவர்மெண்ட் விச் இஸ் டு பி டேக்கிங் எ டிசிஷன். சீஃப் செக்ரட்டரி வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து சீஃப் மினிஸ்டருக்கு இது பண்ணி இந்த ஒரு நோட் மாதிரி போட்டு அது கவர்மெண்ட் அப்ரூவல், கவர்மெண்ட் என்ன எண்ணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா பண்ண வேண்டாமாங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க.
ஜெயலலிதா பேரில் இருக்கிற ஸ்கீம்ஸை வந்து பேர் மாத்தணும்னு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க.
அதுக்கு வந்து விதிமுறைகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு மாநில அரசாங்கத்திலயும் ஒரு இது இருக்கும், ஒரு விதிமுறைகள் இருக்கும், அந்த விதிமுறைகள் படிதான் போகணும். இந்தியாவில இது ஒரு பெரிய இதா தான் இருக்கு. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு அவங்க பழைய பிரைம் மினிஸ்டர் பேர் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால இது அரசாங்க விதிமுறைகள் என்ன இருக்குங்கிறது அதை தெரிஞ்சு அதை ஆலோசித்து தான் பண்ணணும்.
இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பெயர் வைப்பதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாகவே இருக்கு. நீண்ட காலத்தில் பெயர் வைப்பது, சிலை வைப்பது உட்பட பல சர்ச்சைகளாகவே இருக்கு. இதற்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணணும்னா சட்டத்தில் வந்து இதுக்கான சட்ட நடைமுறைகள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருக்குன்னு எடுத்துக்கலாமா?
இன்ஃபேக்ட் ஒரு அதுக்கு நல்ல சட்டமோ இல்லாட்ட விதிமுறையோ கொண்டு வரணும். அது வந்து எல்லா நாட்டில் எல்லா இடத்துக்கும் அது அப்ளை ஆகிறபடி ஒரு விதிமுறையை கொண்டு வந்தா நல்லது. என்னோட பர்சனல் கருத்து என்னவென்றால் இந்த பேரெல்லாம் இருக்கக்கூடாது. அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் பேரெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ வெளிநாடுலாம் ரோடெலாம் கூட ரோடு நம்பர் தான் இருக்கு தவிர பேர் கிடையாது. அதனால இந்த பேரெல்லாம் தேவையான்னு ஒரு பெரிய என்னோட ஒரு டவுட் இருக்கு. அதனால பேர் வைக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோன்றது.
இப்போ இன்னொரு ஒரு சர்ச்சை இருக்கு. அதாவது வந்து இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் வந்து நினைவகம் அமைப்பது, அதற்கு வந்து அரசாங்கம் செலவு செய்வது, அது அது வந்து சரியில்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்கலாம்?
அதுக்கும் ரெண்டு ஆர்கியூ பண்ணலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணலாங்கிறதுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் எப்போதுமே ஒரு பர்மனன்ட் விதிமுறை இருந்தால்தான் இதெல்லாம் அதுபடி நடக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இப்ப வந்து எம்ஜிஆருக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது நமக்கு. அவங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செலவழிச்சாங்களா இல்ல கட்சி செலவழிச்சான்னு தெரியாது. அந்த மாதிரி நல்ல விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும். இது என்ன ஒவ்வொரு தனியும் ஒரு முதல்வர் மறைந்தா என்ன பண்ணணும், இதெல்லாம் விதிமுறைகள் இருக்க வேண்டும். அது அதன்படி நடக்க வேண்டும். அப்படி மாற்றம் வேண்டுமானால் ஒரு நாடு முழுக்க ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இருந்தா நல்லது என்று தோன்றியது.
முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் கடந்த அக்டோபர் மாதம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலன் சார்ந்த புதிய கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அதில் கூறப்பட்டுள்ளவாறு சம்பளம் வழங்கப்படுவதில்லை என தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது குறித்த செய்தியை தெரிகிறார் ஆர் உதயகுமார்.
தற்போது நடைமுறையில் உள்ள கூட்டு ஒப்பந்தத்தின் கீழ் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாட்சம்பளத்தை முழுமையாக பெற முடியாது இருப்பதாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களினால் கவலையும் விசனமும் தெரிவிக்கப்படுகின்றது.
எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் வேணாங்க. முன்ன கொடுத்த 620 ரூபா எங்களுக்கு போதும். எங்களை ஏமாத்தி 730 ரூபா சம்பளம் தாரோம்னு சொல்லி எங்களுக்கு இப்ப சில நேரத்தில் 450 ரூபா கூட சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது.
தோட்ட நிர்வாகங்களுக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட கூட்டு ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள 140 ரூபா உற்பத்தி திறன் கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள முரண்பாடே இதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. நாளொன்றுக்கு ஆக குறைந்தது 118 கிலோ இடை தேயிலை கொழுந்து பறிப்பவர்களுக்கு மட்டும்தான் இக்கொடுப்பனவு கிடைக்கும் என்று தோட்ட நிர்வாகங்கள் கூறுகின்றன. இதனால் தொழிலாளர்கள் நெருக்கடி நிலையை எதிர்கொள்வதாக கூறப்படுகின்றது.
நாங்கள் சம்பள பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் 12 கிலோ என்ற விதத்திலே தான் உடச்சிக்கிட்டு வந்தோம். அப்போதுக்கு எங்க 620 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. சம்பள பேச்சுவார்த்தையின் பெரும்பாலும் எங்களுக்கு 18 கிலோ உடைக்க சொல்றாங்க. அது எங்களால உடைக்கல. அது இப்போது வறட்சி காலம். அதாவது கொழுந்தே இப்ப இல்ல. எங்களுக்கு 10 கிலோ வீதம் கூட உடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. 18 கிலோ உடைச்சாதான் எங்களுக்கு 730 ரூபா கொடுப்பீங்களா? அப்படின்னா எங்களுக்கு அந்த 730 ரூபா எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு 620 ரூபாய கொடுங்க. அப்ப எங்களுக்கு அது போதுமான சம்பளம். அந்த நேரம் நாங்க 12 கிலோ உடைச்சோம். அதே மாதிரி நாங்க 12 கிலோ உடைக்கிறோம்.
தோட்ட நிர்வாகங்கள் கூட்டு ஒப்பந்தத்தை மீறி நடந்து கொள்வதாக பிரதான தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் தொண்டமான் கூறுகின்றார். என்றும் குறிப்பிட்டார் ஆறுமுகம் தொண்டமான்.
ஆர் உதயகுமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேய நேரம் வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எம்முடன் இருக்கிறார் பிரமிளா. கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சலுக்கு செல்லலாமே பிரமிளா.
ஆம், முதலில் ஜெயலலிதா மரணத்தில் விசாரணை தேவை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியது பற்றி நம் ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் சங்கீத் விஜயகுமார், இன்னுமா அந்த விசாரணையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள்? ஜெயலலிதாவிடமே நாம் நேரடியாக கேட்டால்தான் உண்டு என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மற்றொரு ஃபேஸ்புக் நேயர் ஜவஹர்லால், முதல்வராக இருந்த 2 மாதம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறார்.
இன்னும் ஒரு சூரிய குடும்பத்தின் 7 புதிய உலகங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் நேயர் சாம் ஜெபஸ், அங்கே கண்டிப்பாக வாழ முடியும், ஆனால் அங்கு செல்வது எளிதல்ல. பல ஒளி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதற்குரிய தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் சில காலங்கள் ஆகும். இந்த ஆராய்ச்சியெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள் என்கிறார்.
ஜப்பானில் 2020 ஒலிம்பிக் போட்டியில் வழங்கப்படும் பதக்கங்களுக்கு பழைய செயலிழந்த செல்பேசிகளில் இருந்து பெறப்படும் உலோகங்கள் மூலம் ஒலிம்பிக் பதக்கம் தயாரிக்கும் திட்டம் குறித்து நம்முடைய இணையதளத்தில் பிரசுரமான காணொளி பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், இது போற்றத்தக்க செயல் திட்டம். மனிதனைத் தவிர ஏனைய உயிரினங்கள் வாழும்போது தங்களின் எச்சங்களும் ஆயுள் முடிந்தது பூத உடலுமே கழிவுகளாக உருவாகின்றன. அதுவும் காலப்போக்கில் மக்கி உரமாகும். மனிதன்தான் இயற்கைக்கு தொல்லை தரும் விதத்தில் பல அழிக்க முடியாத கழிவுகளை உருவாக்குகிறான். இயற்கைக்கு மனிதன் செய்யும் பரிகாரமாக இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன் என்கிறார்.
சட்டசபையில் கலவரத்தை ஏற்படுத்தி ஆட்சியை கலைக்க நினைத்தார் ஸ்டாலின் என்று டிடிவி தினகரன் கூறிய செய்தி பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் ஏ என் வர்ஷத், ஜெயலலிதா இறந்தபின் இதுதான் சாக்கு என்று அவரால் துரோகிகள் என்று கண்டறியப்பட்டு தூக்கி குப்பையில் வீசப்பட்டவர்கள் இன்று அதிமுக கட்சியையும் பதவியையும் ஆக்கிரமிப்பது மட்டும் எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் ஒன்றும் மூடர்கள் இல்லையே என்கிறார்.
சிறையில் சசிகலாவுக்கு கட்டில், மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி போன்றவை தரப்பட்டிருப்பதாக வந்த செய்தி பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் தாமு பழனி, அங்கிருக்கும் அனைத்து கைதிகளுக்கும் இதுபோன்ற சலுகைகள் வழங்க வேண்டும் என்று அனைத்து கைதிகளும் போராட வேண்டும் என்கிறார்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் முடிவில் போலீசார் சிலர் வன் செயல்களில் ஈடுபட்ட காட்சிகளை பற்றிய செய்திகள் பற்றி எழுதும் கடலூர் நேயர் வி எஸ் குமரன், இதுகுறித்த விசாரணை சைபர் கிரைம் பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக வந்த செய்திகள் குறித்து அதிர்ச்சியடைந்தேன். காவல்துறையினரை காப்பாற்ற நடத்தப்படும் ஒரு முயற்சி இது என்கிறார்.
எண்ணூர் கடலோரத்தில் எண்ணெய் கசிவு குறித்த செய்தி குறித்து எழுதும் மனம்பூண்டி தட்சிணாமூர்த்தி, உலகின் பல நாடுகளில் கச்சா எண்ணெய் கடலில் சிந்தி அந்த நாடுகள் அதை உடனடியாக அகற்றியதை தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கிறேன். ஆனால் தற்போது சென்னையில் நடந்து கொண்டிருப்பதைப் போல நான் எங்குமே கண்டதில்லை. எடுக்கும் முறையையும் அதை எடுப்பவர்களையும் பார்த்தால் பாவமாக உள்ளது. இப்படிப்பட்ட அப்பாவி மக்களையும் காட்டுமிராண்டிய அரசையும் நிர்வகிப்பவர்கள்தான் சீனாவுடன் போட்டி போடுகின்றார்களாம் என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது பிரமிளா. இத்துடன் இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.